الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم رب صائم ليس له من صيامه الا الجوع ورب قائم ليس له من قيامه الا السحر او كما قال عليه السلام எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அகிலங்கள் அனைத்தினதும் அதிபதியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியமே தன் வாழ்வின் இலட்சியமாக கொண்டு தன்னை எதிர்நோக்கி வந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் சமூக வாழ்வின் உயர்வுக்காக வேண்டி நலனுக்காக வேண்டி துன்பங்களாக மாற்றிக்கொண்ட நம் அனைவரின் உயிரை காற்றிலும் உயர்ந்தவர்களும் உகந்தவர்களும் ஆகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பினும் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருள் நிறைந்த ஒரு மாதத்தில் உடல் ஆரோக்கியத்துடன் உயிர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்தை அல்லாஹ் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கின்றான். ஒன்று ரஹ்மத்துடைய பாகம், அதனுடைய பெரும்பகுதியை கழித்து இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த ரஹ்மத்துடைய பத்து நம்மை விட்டு கடந்து அது சென்றுவிடவிருக்கிறது. அடுத்தது மஹ்பிரத்துடைய பத்து, அடுத்தது நரக விடுதலினுடைய பத்தாகும். அன்பார்ந்தவர்களே, ரஹ்மத் என்றால் அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் என்பது இதன் பொருளாகும். அல்லாவிடத்திலிருந்து அடியார்களின் மீது ரஹ்மத் வரவில்லை என்றால் ரஹமத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகைகளிலே அடியார்கள் நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் அதனுடைய நஷ்டம் எவ்வளவு பாரிய அளவில் இருக்கும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்றால், அன்பு இல்லை என்றால் அடியார்கள் சுவனத்திற்குள்ளே புக முடியாது என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி குறுக்கிட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நிலைமையும் அது போன்றுதானா என்று கேட்டதற்கு, ஆம், என்னுடைய நிலையும் அது போன்றுதான் என்று சொன்னார்கள். ரஹ்மத்தாக வந்திருக்கக்கூடிய ரஹ்மத்தல்லில் ஆலமீன், உலகத்திற்கே அருளாக ரஹ்மத்தாக வந்திருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் ஆகரத்தில் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே சுவனம் வேண்டி நிற்க முடியாது என்ற அளவிற்கான அந்த விளங்கப்படுத்துதலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ரஹ்மத் என்பது எவ்வளவு பெரிய தேவையுடையதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதன்பால் மனிதர்கள் தேவையுடையவர்கள் என்பதால் இந்த ரஹ்மத்திற்கென்றே ஒரு பத்தையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அதுதான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய பத்தாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விற்கு சிபாத்துகள் இருக்கின்றவை. அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். ரஹ்மானும் ரஹீமும் என்ற வார்த்தை, அது ரஹ்மா என்ற ரஹீம், ரஹ்மத் என்ற அந்த சொல்லிலிருந்து பிறந்ததாகும். எனவே ரஹ்மானும் ரஹீமுமாகி அல்லாஹ் ரஹ்மத்தை நம் மீது சொரிவதற்காக என்றே இந்த பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா சில மனிதர்களை எழுப்பாட்டி அவர்களை தன்னுடைய அருகில் நெருக்கி வைத்து அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்பான், நான் பசியாளியாக இருந்தேனே, எனக்கு நீங்கள் உணவளித்திருக்க கூடாதா என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது இந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், அந்த ரஸ்ஸாக், நீயே எல்லா படைப்புகளுக்கும் ரிசுக்களுக்கும் ஆகப்பெரிய கொடையாளி, அப்படி இருக்க உனக்கு நான் எப்படி உணவளிப்பது என்று கேட்க அல்லாஹு தஆலா கூறுவான், என்னுடைய அண்டை உன்னுடைய அண்டை விட்டான், உனது அருகில் இருந்தவன், உனக்கு தெரிந்த ஒருவன் பசியாளியாக இருந்து உன்னிடத்திலே கேட்டான், அன்று நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் இன்று அவன் லாபத்தை இங்கு நீ அடைந்திருப்பாய், எனவே அதுதான் எனக்கு நீ உணவளிப்பதாகும் என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உணவளிப்பதை, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உடை கொடுப்பதை, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உதவி செய்வதை அல்லாஹு தஆலா தனக்கே செய்வதாக சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த ரஹ்மத் என்பதும் அல்லாஹ் நமக்கு மட்டும் அளிப்பதல்ல, அடியார்களாகிய நமது சவகாசத்திலே, நமது சூழலிலே, நமது அண்டை வீட்டிலே, நமது உடம்புகளாக, நம்மை பெற்றவர்களாக அல்லது நாம் பெற்றெடுத்தவர்களாக இருக்கின்ற அந்த உறவுகளின் மீது அன்பு கொள்வதையும் அல்லாஹு தாலா பழகும் வண்ணமாக இந்த ரஹ்மத்துடைய பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரஹ்மத் என்பது அது அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரும் சிபத்தாகும். அவன் ரஹீம் என்ற சிபத்துக்குரியவனாக இருக்கிறான், அவன் இரக்கம் காட்டுபவனாக இருக்கின்றான். எனவே அடியார்கள் ஆகிய நாமும் இந்த பண்பாடுகளை பெற்றுக்கொள்ள, இந்த பண்பாடுகளை பயிற்சி எடுக்க, இந்த பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள, இந்த பண்பாடுகளை நமது வாழ்க்கையிலே உண்டாக்கிக் கொள்ள, இந்த பண்பாடுகளை சமூகத்திலே பரத்த, நமது அண்டை வீட்டார்களிடத்திலே பரத்த, இதற்காகவே அல்லாஹ் இந்த பத்தையும் தெரிவு செய்திருக்கிறான். இது ரஹ்மத்துடைய பத்தாகும். ரஹ்மத் என்றாலே நாம் என்ன நினைக்கிறோம், அது அல்லாஹ் அடியார்களாக நமக்கு செய்ய வேண்டும், நாம் கஷ்டத்தில் இருந்தால் நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும், நாம் வறுமையில் இருந்தால் அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை தர வேண்டும், நாம் நோயாளிகளாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு ஷிஃபா கொடுக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டுமே அறிந்திருந்ததனாலேயோ என்னவோ தெரியவில்லை, நாம் அடியார்களின் மீது ரஹ்மத் என்ற அந்த பிரகாரம் நடந்து கொள்வதில்லை. நாம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய இந்த ஷிஃபாத்தை நமது ஷிஃபாத்தாக நாம் எடுத்துக் கொள்வோமோ வளர்த்துக் கொள்வோமோ அல்லாஹ் நம்மீது அருள் புரிகின்றான். வரலாறுகளை பாருங்கள், ஹதீஸ்களை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை நெருக்கி முன்னோர்களின் வரலாறுகளை சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த கடந்த காலத்தினுடைய நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு கூர்ந்திருந்தான். இந்த அடிப்படையில் ஒரு தடவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அருகாமையிலே அழைத்து ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். அந்த நிகழ்விலே சொல்லுகிறார்கள், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசுவார்கள், அதனாலே அவர்களுக்கு கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசுபவர் என்ற புனை பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அல்லாஹ்வோடு ஒரு நாள் பேசும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையிலே எல்லா நபிமார்களுக்கும் அவர்களோடு நெருக்கமாக பழகிய, அவர்களோடு மிக நெருங்கி நடந்து கொண்ட, அவர்களுக்காக தங்களுடைய இன்ப துன்பங்களை அர்ப்பணித்த ஒரு மனிதனை யா அல்லாஹ் நீ ஒரு நபிக்கு அருகிலே நாளை சுகனத்தில் வைத்திருப்பாய், எனவே உன்னுடைய கலீமுல்லாஹ் என்று நீ என்னை அழைக்கிறாய், அப்படியான எனக்கு அருகிலும் நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவனபதியில் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அந்த மனிதன் யார் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறான், நாம் என்றாலும் அன்பார்ந்தவர்களே ஒரு ஜனாதிபதிக்கு அருகிலே யார் இருப்பார் என்பதை உத்தேசிக்கலாம், ஒரு அமைச்சருக்கு அருகிலே யார் இருப்பார், நமது ஊரில் இருக்கக்கூடிய வசதி படைத்த மனிதனுக்கு அருகிலே எப்பொழுதும் யார் இருப்பார் என்றால் ஓரளவு நாம் யூகிக்கலாம், இவர்களின் தகுதிக்கு தகுந்தாய் போலே ஒரு படிப்பாளி, ஒரு அறிவாளி, ஒரு சேவகன், ஒரு அமைப்பிலே, உலகத்திலே, சமூகத்தில் அந்தஸ்தும் பெரிய கௌரவமும் பெற்றவர்களை தான் நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், உங்களுக்கு அருகிலே ஒரு சாதாரண இறைச்சி கடையிலே இறைச்சி வேலை அதாவது சம்பளத்திற்காக இறைச்சி வெட்டும் ஒரு மனிதனை அல்லாஹ் உங்களுக்கு அருகிலே இருப்பாட்டுவான் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அதிர்வாக இருந்தது. அப்படியா, அவனுக்கு என்ன சிமாத்திருக்கிறது, அல்லாஹ் சொன்னான் சென்று பாருங்கள், இன்ன மலையடிவாரம் இருக்கிறது, அந்த மலைக்கருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஆற்றினுடைய மேற்பாகத்திலே ஒரு சாதாரண வீட்டிலே ஒரு இளைஞர் இருப்பார், அவரைத்தான் நாங்கள் உங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே உங்களுக்கு அருகிலே மிக நெருக்கம் பெற்ற உங்களுடைய நண்பர்களில் ஒருவராக நாம் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகிறார். உடனே அந்த இடம் நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கிறார்கள். பயணித்து அந்த வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். மனித நடமாட்டம் தெரியவில்லை. அந்த மனிதர் மாலை வரை அந்த மனிதரை எதிர்பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டின் அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். மாலை வேளை, அதாவது சூரியன் தன்னுடைய கதிர்களை அடக்கி அது வானத்திலிருந்து மறைந்து செல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறதே, ஒரு மனிதர் தூரத்தே வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடைகள் எல்லாம் இரத்த கரைகள் படிந்திருக்கிறது. சாதாரணமான உடல் தோற்றத்தை உடைய அந்த இளைஞன் அந்த வீட்டுக்குள்ளே வருகின்றான். அமைதியாக பொறுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்லும் போது அந்த இளைஞன் சலாம் சொல்லுகிறான், வீட்டுக்குள்ளே நுழைகின்றான். அதற்கு பின்னாலே என்ன நடக்கிறது என்பதை அங்கே பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டுக்கு அருகிலே சென்று கொண்டார்கள். அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய பார்வையை நுழைக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! மிக முழுமையாக வயிறும் வயிறும் முதுகும் ஒட்டிய நிலையில் ஒரு தாய் படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய உடலிலிருந்து கடினமான துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. காலையில் இருந்து மலமும் சலமும் ஒன்றாக இருக்க அவளுடைய உடம்பெல்லாம் அது புரண்டு அது வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட மிகவும் அருவறுப்பான ஒரு வாடையாக இருக்கிறது. ஆனால் கஷ்டங்களோடு கடையிலே வேலை செய்து சிரமங்களோடு மாலை வரை அந்த கடையில் தன்னுடைய வேலையை சிந்தி உழைக்க அந்த இளைஞன் அந்த தாயை அள்ளி எடுக்கிறான். சுபஹானல்லாஹ், அங்கிருக்கின்ற ஆடை அகற்றப்படுகிறது, வேறு ஒரு ஆடையான அந்த தாய் போர்த்தப்படுகிறாள். அப்படியே மெது மெதுவாக அங்கு கீழே இருக்கின்ற ஆற்றிற்கு அவர் இறங்குகிறார். இறங்கியதன் பின்னாலே மிக அழகாக அந்த தாய் சுத்தப்படுத்தப்பட்டு சுத்தமான உடை ஒன்று அந்த தாயின் மீது உடுத்தாட்டப்பட்டு அவள் இருந்த இடத்திலே கொண்டு வந்து திரும்ப அவள் கிடத்தாட்டப்பட்டு ஏற்கனவே அவள் அசிங்கப்படுத்தி இருந்த அந்த ஆடைகளை எல்லாம் மிக பொறுமையாக அழகாக அந்த ஆற்றிலே கழுவி எடுத்து காய வைத்ததன் பின்னால் உள்ளுக்கு சென்று அல்லாஹ்விற்காக சுக்குர் செய்தவராக தன்னுடைய உணவுகளை அருந்திக் கொண்டிருக்கிறார். சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த தாயை கிடத்தாட்டியதன் பின்னாலே தன்னுடைய மேல்களை கழுவி கொள்வதற்காக ஆற்றுக்குள்ளே இறங்கியதன் பின்னால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த தாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய காதை அந்த கண் தெரியாத வயோதிபத்தின் எல்லையை அடைந்திருந்த கிளப்பருவத்தின் தீர்ச்சியை அடைந்திருந்த அந்த தாயினுடைய அந்த உதடுகள் அசைகின்ற அந்த அசைவிலே தன்னுடைய காதை கொடுக்கிறார்கள். ரப்பி ஃபிர்லி இப்னி, யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக. அல்லாஹும்மா ரஹ்மி இப்னி, யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யாரையெல்லாம் உலகத்திலே நீ நல்லடியார்களின் கூட்டத்திலே இணைத்துக் கொண்டாயோ அந்த கூட்டத்தில் என்னுடைய மகனையும் இணைத்துக் கொள்வாயாக. இன்று உன்னுடைய மிக நெருக்கம் பெற்ற அடியார்களில் ஒருவராக நபியாக இருக்கின்ற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாராவது ஒருவரை நீ அருகில் இணைப்பதாக இருந்தால் அதை என்னுடைய மகனாக ஆக்கு யா அல்லாஹ். எனக்குரிய எல்லா பணிவிடைகளையும் அவர் செய்கிறார் என்று அவருடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கிறது, கண்கள் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். சுபஹானல்லாஹ், இத்துணை தூரம் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்கின்ற ஒருவர் நாளை கியாமத்தில் எனக்கு அருகில் இருப்பது என்பது அது எனக்கு பெருமையாக இருக்கும் என்று நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்தி அந்த இடத்தில் இருந்து அகன்று கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் இந்த ரமலான் மாதத்திலே இப்படி தன்னுடைய தாயினுடைய நெருக்கம் பெற அந்த தாயினூடாக படைத்த ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற அந்த அன்பை அடைய பழகுங்கள் என்பதை இந்த பத்து நாட்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. பசியோடு தாகத்தோடு கஷ்டங்களோடு சிரமங்களோடு வெயில் பாராது அன்பார்ந்தவர்களே, கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்விற்காக நாம் நோற்றிருக்கும் நோன்பு நமக்கு கொடுக்கின்ற மாபெரும் பயிற்சி தான் இந்த ரஹ்மத் ஆகிய இந்த ரஹ்மத்தை நானும் சுமந்து கொள்வதே என்னுடைய அல்லசலில் உள்ளவர்களுக்கும் இந்த ரஹ்மத்தை பகிர்ந்தளிப்பது என்று ஒவ்வொரு அடியானும் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக ரஹ்மத்துடைய பத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படி பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பல சந்தர்ப்பங்களிலே இந்த பெற்றோர்களின் விடயங்களை இங்கு நாம் சொல்லி இருக்கிறோம். ஏன் நாம் இங்கு சொல்லுகிறோம்? நாளை பெரும் அமல்களோடு அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு அடைவார்கள். ஹதீஸ்ல என்ன வருகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதாவது ஒரு நாளை கியாமத்துடைய நாளை மனிதன் அடைந்து விட்டால் தன்னுடைய தலைக்கு மேலால் சூரியன் வைக்கப்பட்டிருக்கும், வெயில் கொட்டிக் கொண்டிருக்கும், பூமி செப்புத்தரையாக ஆக்கப்பட்டிருக்கும். அவனுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜானோ ஒரு முளமோ அந்த சூரியன் வைக்கப்பட்டிருக்க மனிதர்கள் வியர்வை வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருப்பார்கள். கற்பம் தரித்திருக்கும் ஒரு கற்பனை தாயும் தன்னுடைய கற்பத்தை கலைத்துக் கொள்வாள். அவளுக்கு கற்பம் கலைந்து போனது தெரிய மாட்டாது. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு தாய் உலகத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதாக இருந்தால் அங்கு ஒரு உயிர் மட்டுமல்ல இரண்டு உயிர்கள் மீண்டும் உலகத்திலே உயிர் பெறுகிறது என்று ஹதீஸிற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை மட்டுமல்ல உயிரோடு வருகிறது, போலவே ஒரு தாயும் உயிர் தியாகம் செய்துதான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அதனாலேதான் ஹதீஸிலே வந்திருக்கிறது, உன்னுடைய தாயினுடைய பாதத்தின் கீழே நீ சுவனத்தை தேடிக்கொள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சீ என்ற வார்த்தை, எத்தனையோ தகாத வார்த்தைகள் சொல்லி தன்னுடைய தாயின் கிளப்பருவத்தை தாங்காத பிள்ளைகள் தன்னுடைய வீடுகளிலே இருந்து விரட்டி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இல்லை, ரஹமத்தை பெற வேண்டிய வயதை உங்களுடைய பெற்றோர்கள் அடைந்திருக்கிறார்கள், எனவே ரஹமத்தை அடைந்து கொள்ளுங்கள். ரஹமத் அது எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அடியார்களே, ரஹமத் என்பது உங்களுடைய உள்ளங்கள் இருந்து பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தவே இந்த மேலான 10 நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது ஒரு தாயோடு என்ன, சாதாரண அற்ப மிருகங்களோடு காட்டுங்கள், ஒரு ஏழையோடு காட்டுங்கள். நம்முடைய வீடு தேடி ஒரு ஏழை மனிதன் வருகிறான், அவனுடைய நிலைமைகளை நம்மிடத்திலே சொல்லி ஏதோ தங்களிடத்திலே பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நம்முடைய வீடு வரை ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஒரு ஏழை நம்முடைய வீட்டுக்கு வருகிறான் என்றால், ஒரு மனிதன் நம்முடைய வீட்டுக்கு வருகிறான் என்றால், அவனுடைய மனிதம் என்ற எல்லா அந்தஸ்துகளையும் விட்டுத்தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அவனுடைய கைகளை நீட்டுகிறான். அவனை ஏளனம் செய்யாதீர்கள், அவனை ஏளனம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நபியே, கேட்டு வந்தால் விரட்டாதீர்கள், இது மனித தன்மை அல்ல என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அவர்களின் மீது இரக்கம் காட்ட, குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே வசதி படைத்தவர்களின் கதவுகள் தட்டப்பட்டுக் கொண்டிருக்கும், இவர்களிடத்திலே சென்றால் ஏதாவது கிடைக்காதா என்ற பெருமூச்சு விட்டவர்களாக நம்முடைய கதவுகளை தட்டுவார்கள். 50,000 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் படைக்கப்படுவதற்கு, மனிதன் உலகத்திலே சிருஷ்டிக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் இன்ன பெயருடைய மனிதன் இந்த இடத்தில் இருக்கும் உங்களுடைய இன்ன கலர் கேட்டை கட்டுவார் என்று ரப்புல் ஆலமீன் எழுதியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய எழுத்து அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அதை ஏளனம் செய்தால், அதை பரிகாசம் செய்தால், அந்த மனிதனுக்கு கொடுக்காமல் அந்த மனிதனை நாம் திருப்பி அனுப்பினால் அது அல்லாஹ்வுடைய சக்திகளை புறக்கணிப்பதாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் அந்த மனிதனின் மீது இறக்கப்பட்டவர்களாக அந்த மனிதனுக்கு எதையாவது கொடுப்பது, கொடுப்பதற்கு எதுவும் இல்லையா நல்ல வார்த்தைகள் சொல்வது என்பதை தான் ஹதீஸ் விரும்புகிறது. அல்லாஹ் விரும்புகிறான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் அப்படித்தான் நமக்கு புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, வீடு தேடி வருபவர்களோடு இறக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய ஏழை நாளைய செல்வந்தன் ஆவான், நாளைய செல்வந்தன் மறுநாள் பிச்சைக்காரன் ஆவான். உலகத்திலே செல்வம் என்பது யாரிடத்திலும் நிலை நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. உங்களுடைய இந்த தெருக்களையே எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலங்களிலே கொடி கட்டி பறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை உச்சரிக்க கூட இந்த யாரும் இல்லாத அளவுக்கு பரம்பரையே செல்வத்திலிருந்து அழிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சாதாரணமாக இருந்தவர்கள் இன்று கொடி கட்டி பறக்கிறார்கள், பெரிய பெரிய வீடுகளுக்கும் தோட்டம் தொடர்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் உலகின் நிலைகள், இவைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், இவைகளை ரஹ்மத்துடைய கண்கொண்டு பாருங்கள் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த ரஹ்மத்துடைய பத்தை நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய நிலைமையை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு பெண்மணி இருந்தால் அவள் தன்னுடைய தொழிலை விபச்சாரமாக ஆக்கிக் கொண்டிருந்தாள். உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு மிக வெறுப்பான தொழில், வெறுப்பான செயல் ஒரு விபச்சாரம் தான். அதற்கான உலகிலேயே தண்டனைகள் எப்படி எப்படியோவெல்லாம் அடியார்களே வருகிறது என்று ஹதீஸில் இருக்கிறது. ஒரு நாள் அந்த பெண் தீய எண்ணங்களுடன் அந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாள். அவள் பயணிக்கின்ற அந்த பாதை ஒரு பாலைவனமான பாதை, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பாதை. அது காலை வேளையாக இருப்பதால் அந்த பாலைவன மண்ணிலே பனித்துளிகள் படர்ந்திருக்கிறது. அவள் தூரத்திலே ஒரு கருப்பு உருவத்தை காணுகிறாள். அந்த உருவத்தை கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு நாய் என்று ஊகித்துக் கொள்கிறாள். அந்த நாய் தன்னுடைய கடினமான தாகத்தின் காரணமாக சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய நாக்கை கரையிலே வைத்து அந்த பனித்தடிகளின் ஊடாக, பனித்துளிகளின் ஊடாக, பனிநீரின் ஊடாக தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறது. அந்த பெண்மணியுடைய உள்ளத்திலே சுப்ஹானல்லாஹ் ஒரு இரக்கம் பிறக்கிறது. ஒரு நாய் தன்னுடைய தாகத்திற்காக இவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொள்கிறது. அவள் கெட்டவள் தான், கெட்ட நடத்தை உள்ளவள் தான், முழு உடலும் அசிங்கப்பட்டவள் தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய சிபத்தாகிய அல்லாஹ் அடியார்களின் மீது காட்டுகின்ற ரஹமத்தின் ஒரு பகுதியை உடனடியாக தன்னுடைய உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ள அவள் அந்த நாய்க்கு அருகில் செல்கிறாள். தன்னுடைய காலிலே ஒரு கால் உரை அணிந்திருந்தாள், அரபு நாடுகளிலே குளிரான காலங்களிலே தோலினால் செய்யப்பட்ட ஒரு செருப்பு போன்ற ஒரு சப்பாத்து போன்ற ஒன்றை அணிவார்கள். அரபியில் அதற்கு ஹுப் என்று சொல்லுவார்கள். அது வெளியில் இருக்கும் நீரை உள்ளுக்கு எடுக்க மாட்டாது, அது உள்ளிருக்கும் நீரை வெளியே தள்ள மாட்டாது. அந்த அளவிற்கு மிக இறுக்கமாக அது பாத்திரத்தை போல பயன்படுத்த தகுதியுடையதாக இருக்கும். அந்த பெண்மணி அருகில் இருந்த ஒரு கிணற்றிலே அரபு நாடுகளிலே பாலைவன பகுதிகளிலே நன்மையை நாடி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபு மக்கள் கிணறுகளை வெட்டுவார்கள். நீண்ட பயணங்கள் செய்து வருபவர்கள் தனக்கும் தன்னுடைய மிருகங்களுக்கும் இந்த கிணறுகளில் இருந்து அவர்கள் நீர் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல சேவையை அரபு நாட்டு மக்கள் செய்வார்கள். அப்படி ஒரு கிணத்தை அவள் அடைந்தால் அந்த கிணத்திலே படிகளிலே இறங்கி தன்னுடைய காலிலிருந்து கலட்டப்பட்ட அந்த காலுறையை பயன்படுத்தி அவள் நீரை எடுத்துக் கொண்டாள். அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறாள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அன்றிலிருந்து அவள் ஒரு பரிசுத்தமான பெண்ணாக மாறிவிடுகிறாள். ஏன், ரஹமத் என்பது இரக்கம் என்பது அது அல்லாஹ்விற்கு உரித்தான ஒன்று. நாயும் அல்லாஹ்வுடைய படைப்பாகும். அல்லாஹு தஆலா என்ற வார்த்தைக்குள்ளால் அந்த மிருகத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவளுடைய அசிங்கப்பட்ட உடலையோ அவள் பாவகரமான தொழில் செய்பவள் என்பதையோ அல்லாஹ் சற்றுமேனும் அல்லாஹு தஆலா நினைத்து பார்க்காமல் ரப்புல் ஆலமீனாகிய ரஹமத்தே உருவாகிய உலகத்திற்கே அடியார்களின் மீது அருளை கொட்டி கொண்டிருக்கும் ஏக வல்லனாகிய அல்லாஹ் அந்த பெண்மணியுடைய சகல பாவங்களையும் மன்னித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, ரஹமத்து என்பது அது அடியார்களின் உள்ளங்களிலே உண்டாக வேண்டும். அன்றை வீட்டானோடு நம்மிடத்திலே கேட்பு வருபவர்களோடு பெற்றோர்களோடு நம்முடைய வியாபாரங்களிலே ஈடுபடுகின்ற நம்முடைய தொழிலாளிகளோடெல்லாம் நாம் இரக்கமாக நடந்து கொண்டால் அதனுடைய பிரதிபலிப்புகள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு தூரம் மிகவும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானதாக இருக்கும் என்றால் அல்லாஹ் அடியார்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் ஒரு அடியானுக்கு நன்றி செலுத்தி விட்டான். ஒரு அடியானுக்கு இரக்கமாக நடந்து கொண்டான். ஒரு அடியானுடைய கடமைகளை நிறைவு செய்வதையும் ஒரு அடியானுக்கு காட்டக்கூடிய இரக்கமாக அல்லாஹ் விரும்புகின்றான். அவனுடைய உயிர் அதாவது பிரிகின்ற உயிர் அதாவது மிக கஷ்டமான நிலையில் உயிர் பிரிந்து விடுமோ, இதற்கு பின்னால் உயிர் வாழும் சந்தர்ப்பம் கிடைக்காதோ என்று நினைக்கின்ற அந்த வேளையில் கூட அல்லாஹ் பாதுகாப்பான். நிறைய அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களாகிய நம்முடைய சிரம கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவதெல்லாம் நம்முடைய சதக்காக்கள், நம்முடைய தான தர்மங்கள், நாம் மக்களுக்கு செய்த நலவுகள், நாம் பெற்றோர்களுக்கு புரிந்த உபகாரங்கள், அண்டை வீட்டார்களுக்கு கருணை காட்டியது, இவைகள் தான் நம்மை எத்தனையோ விதமான படுபயங்கரமான ஆபத்துகள் இருந்து பாதுகாத்திருக்கிறதே, அது நமக்கு தெரிய மாட்டாது. ஒரு பாதுகாப்பு கிடைத்தால் நீ செய்த இந்த நன்மைக்கான பாதுகாப்பு என்று எங்கும் அசரீதி வருவது கிடையாது, யாரும் சொல்லுவது கிடையாது, அதற்காக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவது கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களே, எதுவரை என்றால் ஒரு கூலி தொழிலாளி அவருக்கான கூலி உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ரஹமத்துடைய செயலாகும். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது, நாங்கள் அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான். மூன்று பேர் ஒரு குகைக்குள்ளே நுழைந்தார்கள். அந்த குகைக்குள்ளே நுழைந்ததன் பின்னாலே அந்த குகையினுடைய வாயிலை படு பயங்கரமான காற்றின் ஊடாக ஒரு பாறாங்கல் மூடிவிட அவர்கள் அந்த கல்லை அகற்றுவதற்காக தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த கல்லை அகற்ற முடியவில்லை. பல நாட்கள் கடந்து விட்டன. உணவில்லை, தண்ணீர் இல்லை, அவர்களுக்கான எந்த ஆகாரங்களும் அங்கு கிடைக்கவில்லை. மரணிப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த வேலையிலேதான் ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு மனிதர் வேலை செய்தார். அவர் கூலி வேலை செய்தார். அவர் கொஞ்ச நாட்கள் தான் வேலை செய்தார். அவருடைய கூலியை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதற்குள்ளாலே அவர் என்னிடத்திலே சொல்லிக் கொள்ளாமல் அவர் என்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டார். நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர் கொடுக்க வேண்டும் என்று பூரணமான உள்ளத்தோடு தான் இருந்தார். ஆனால் அந்த வேலை செய்தவர் எங்கோ சென்று விட்டார். அதனாலே நான் அவருடைய அந்த கூலிக்கான பணத்தை வேறாக்கி அதிலே ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிவிட்டேன். அந்த ஆட்டுக்குட்டி மந்தையாக மாறி பல ஆயிரக்கணக்கான ஆடுகளாக அவைகள் மாறிவிட்டது. ஒரு நாள் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்து என்னிடத்திலே சொன்னார், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். நான் உங்களை அறிய மாட்டேன் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், இப்படி ஒரு காலத்திலே நான் உங்களிடத்திலே வேலை செய்தேன், இன்று எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, ரொம்ப வறுமையிலே நான் இருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அவர் ரஹ்மத்தை தான் சொல்லுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், எனக்கு அந்த கூலியை கொடுங்கள் என்றார். என்னுடைய உள்ளத்தில் எப்படி இரக்கம் பிறந்தது என்றால் நான் உடனடியாக சொன்னேன், இந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொள், இது உன்னுடைய கூலி என்றேன். அந்த மனிதனுடைய வறுமை, அந்த மனிதனுடைய கஷ்டம், அந்த வேளையிலும் அவன் சொன்னான், என்னுடைய கூலியை பாருங்கள் என்று சொன்னான். நான் சொன்னேன் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உன்னுடைய கூலி என்றேன். அவன் சொன்னான் நான் இவ்வளவு பெரிய வேலைகள் செய்யவில்லை என்றான். நான் விடயத்தை அவனுக்கு விளங்க வைத்தேன். உன்னுடைய கூலி பணத்திலிருந்துதான் இந்த ஆடுகளை வாங்கினேன். இன்று ஒரு ஆடு மந்தையாக மாறியிருக்கிறது. நீ தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய கல்பு முழுமையாக இது உன்னுடைய கூலி என்று ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல அவன் ஒரு ஆடு கூட மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் எடுத்து சென்றான் என்று சொன்னதுதான் தாமதம். அல்லாவிடத்திலே முறையிட்டதுதான் தாமதம். அன்பார்ந்தவர்களே, அந்த கல் அகன்று விட்டது. இப்படி மற்றுமுள்ள ரெண்டு பேரும் மற்றும் ரெண்டு விடயங்களை சொன்னார்கள். அந்த கல் முழுமையாக விலக அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பதை புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கூலி தொழிலாளியோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்கிறாரா, உங்களிடத்திலே பணியாற்றுகிறாரா, தன்னுடைய எல்லா விதமான அந்தஸ்துக்களையும் விட்டு என்னுடைய முதலாளியே, என்னுடைய எஜமானனே, அப்படி என்று ஹாஜியாரே என்று உங்களிடத்திலே பணிந்து நிற்கிறாரா, அவரை கண்ணியமாக நடத்துங்கள். இது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. நாம் சுஜூது செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். சுஜூது என்பது அது அடியார்கள் அல்லாஹ்விற்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒன்றாகும். அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற அந்த சுஜூதில் எஜமானாகி அல்லாஹ் நமக்கு கிட்டமாகவில்லையா, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லையா, நாம் கேட்பதை கொடுப்பதாக வாக்களிக்கவில்லையா? அப்படி இருக்க கூலி குறுகி ஒரு ஏழை நமக்கு முன்னாலே கைகட்டி நிற்க நாம் அவனை ஏளனமாக பார்ப்பதா? அவனை எல்லாம் கூலிக்காரனாக ஆக்கி நம்மை எல்லாம் முதலாளியாக ஆக்கியிருக்கிறான். இது நம்முடைய கெட்டித்தனமா, நம்முடைய ஆற்றலா, நம்முடைய திறமையா? இது அல்லாஹ் உலகத்தை வழிநடத்த உலகம் இயங்கிக் கொண்டு செல்வதற்காக அல்லாஹ்வுடைய முறையாகும். ஒருவர் முதலாளியாக இருந்தால் இன்னும் ஒருவர் தொழிலாளியாக இருப்பார். ஒருவர் தாயாக இருந்தால் இன்னும் ஒன்று பிள்ளையாக இருக்கும். இது உலகத்தின் முறையாகும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் நம்மிடத்திலே வேலை செய்பவர்கள், நம்மிடத்திலே பணியாற்றுபவர்கள், நம்மளுக்கு உழைத்து தருபவர்கள், நமக்காக சிரமப்படுபவர்கள், அவர்களுடைய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுவதும் ரஹ்மத் ஆகும். அப்படிப்பட்ட ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்காகவே இந்த அல்லாஹ் ஜல ஜலாலுஹு அந்த ரஹ்மத்துடைய பயிற்சியை நாம் பெற்றுக் கொள்வதற்காகவே அல்லாஹ் இந்த மேலான ரஹ்மத்துடைய பத்தை தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ரஹ்மத்துடைய பத்தும் மெதுமெதுவாக நம்மை விட்டு கடந்து நம்மை விட்டு நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறதே, நாம் மிகவும் கவலைப்பட வேண்டும். இந்த ரஹ்மத்துடைய பத்தை அடைந்திருந்தும் இன்னும் நாம் சரியாக அல்லாஹ்வை நெருங்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளும் வண்ணம் எங்களுடைய அமல்களிலே இபாதத்துகளிலே நாம் ஈடுபடவில்லை என்றால் அன்பார்ந்தவர்களே எவ்வளவு பெரிய நஷ்டமான விடயமாகும். ஒன்றிருக்கிறது முழுமையாக பள்ளிக்குள்ளேயே இருந்து விடுவது, இன்னொன்று இருக்கிறது முழுமையாகவே குரானை கையிலே சுமந்து கொள்வது, தஸ்பீஹிலேயே அதாவது நிறைய ஈடுபடுவது. இது மட்டுமல்ல இபாதத், இந்த ரஹ்மத் எவைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அவைகளிலே மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையிலே நாம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். நாளை கியாமத்துடைய நாளையிலே பல்வேறுபட்ட வழக்கு மன்றங்கள் அல்லாஹ்விடத்திலே அதாவது ஏற்பாடு செய்யப்படும். அதிலே ஒரு வழக்கு மன்றமாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பெண்களுக்கென்றே ஒரு வழக்கு மன்றத்தை எல்லாம் ஏற்பாடு செய்வான். அதிலே அன்பார்ந்தவர்களே நம்முடைய மனைவியும் அங்கே நிற்பாள். அவள் சொல்லுவாள், யா அல்லாஹ் இந்த மனிதன் ஒரு நண்பரை உணவிற்காக இடத்திலே அழைத்து வந்தார். நான் அந்த மனிதருக்கு என்னால் முடியுமான எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி நான் அவருக்கு உணவளிக்க உணவுகள் தயாரித்தேன். ஆனால் இவருக்கு அந்த உணவிலே பிடிப்பிருக்கவில்லை. அதனால் அவருடைய அந்நிய நண்பரை எனக்கு அருகில் வைத்தவராக நான் அவருக்கு மறைவிலே இருக்க அவர் என்னுடைய மானம் மரியாதைகள் எல்லாம் பறந்து போகும் அடிப்படையிலே யாழ்லா என்னை அவர் கேவலமாக பேசினார். எதுவரை அவர் கேவலமாக பேசினார்? நான் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிமான பெண்ணாக மட்டும் இல்லை என்றிருந்தால் நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் யாழ்லா. ஆனாலும் நான் அல்லாஹ்விற்காக உனக்காக நான் இதை பொறுத்துக் கொண்டு உயிர் வாழ்ந்தேன். இன்று யாழ்லா அவர் அன்று என்னை அவமானப்படுத்தியதற்காக, அன்று என்னை கேவலப்படுத்தியதற்காக நான் ஒரு பெண் என்று பாராது நான் அவருக்கு செய்த சேவைகளை எல்லாம் மறந்து அவர் தன்னுடைய நண்பருக்கு முன்னால் என்னை இழிவுபடுத்தியதற்காக ரஹ்மானே நீ இன்று எனக்கு சரியான முறையில் எனக்கு நீ இவரிடத்திலிருந்து நியாயம் வாங்கித்தா என்று நம்முடைய மனைவி எந்த மனைவிக்காக தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, வட்டி கிடையாது, ஹராம் கிடையாது, ஹலால் கிடையாது என்று கழுத்தை நிறைக்க காலை நிறைக்க அழகான வாகனம் ஒன்றிலே முன் சீட்டிலே ஏற்றிக்கொண்டு மக்களுக்கு முன்னால் பயணிக்க வேண்டும் என்பதற்காக எந்த மனைவிக்காக நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பல கடமைகளை பாழாக்கினோமோ அந்த மனைவியே அன்பார்ந்தவர்களே நாளை கியாமத்தில் நமக்கு எதிராக நம்முடைய எதிராளியாக நிற்பாள் என்பதை ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், இவளுடைய அமல்களில் இருந்து உனக்கு எது விருப்பமோ நீ எடுத்துக்கொள்.
மற்ற ஹதீஸ்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா இப்படியாக அநீதி இழைத்தவர்களுக்கு அவர்களின் நன்மைகள் இருந்து அல்லாஹ் கொடுப்பான் என்று வருகிறது. ஆனால் ஒரு மனைவியுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு விருப்பமான என்ன அமல் இருக்கிறதோ, உனக்கு பிடித்தமான என்ன அமல் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள் என்று அவளுக்கு சொல்லப்படும். ஏனென்றால் அவளுக்கு தான் தெரியும் இந்த ஹாஜியார் எந்த பள்ளிக்கு செலவழித்தார், இந்த ஹாஜியார் எந்த ஏழைக்கு வீடு வாங்கி கொடுத்தார். இப்படியான நன்மைகளை எல்லாம் பார்த்து பொறுக்கிக் கொள்வார். பாவம் இந்த ஹாஜியார் அம்போடு அந்த அந்த இடத்திலே நன்மைகள் இழந்தவராக நிற்பார் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அவதானம் தேவை என்பதை விளங்கப்படுத்த இந்த ரஹமத்துடைய பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த பத்தில் ரஹமத்துகளை அடைந்து கொள்ளுகின்ற எல்லா வழிகளையும் அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈண்டு கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நமக்கு கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரஹமத்துடைய பத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹமத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் கபர்களிலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களின் கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. அவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் பல நோய்களோடும் நொடிகளோடும் சிரமங்களோடும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு மிக சிரமப்பட்டு யா அல்லாஹ் உலகத்தில் பல்வேறு சேவைகள் செய்தவர்கள் யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை ரஹமத்துடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக. அவர்களுக்கு நீ மகபுரத்தை வழங்குவாயாக. இந்த ஒவ்வொரு இரவிலும் யா அல்லாஹ் லட்சோப லட்ச மக்களை நீ நரகிலிருந்து விடுதலை செய்வாய் நாயனே. அந்த பட்டியலிலே எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை சேர்த்துக் கொள்வாயாக, ஊரா முஸ்லீம்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.